الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم أنهكما من تلكما الشجرة وأقل لكما إن الشيطان لكما عدو مبين وقال أيضا ما نهاكما ربكما عن هذه الشجرة أن تكونا من الخالدين وقال أيضا قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله مولانا العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு பெண்ணுடைய தொடர்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு பிரதானமான தொடர்பாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு பெண் என்னும் பொழுது அந்த பெண் ஒரு தாயாக, அந்த பெண் ஒரு மகளாக, அந்த பெண் ஒரு சகோதரியாக, அந்த பெண் தன்னுடைய ஒரு மகளாக, மனைவியாக, தாயாக, இப்படி பல சந்தர்ப்பங்களை பல நிலைமைகளை ஒரு பெண் அடைகிறாள். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு ஆணின் வாழ்க்கையில் அந்த பெண்ணுடைய பங்களிப்பு ஆக முக்கியமானதாக இருக்கிறது. தாயாக இருக்கும் பொழுது அந்த தாயுடைய பாசம், மகளாக இருக்கும் பொழுது அந்த மகளுடைய அன்பு, சகோதரியாக இருக்கும் பொழுது அந்த சகோதரியின் உறவு, அவர்களுடைய அது மனைவியாக மாறும் பொழுது புன்ன லிபாசுல்லக்கும் அன்பும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் என்று அல்லாஹு தஆலா ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها அதை கொண்டு நீங்கள் நிம்மதி அடைவது மாத்திரமல்ல, ஜால பைனக்கும் மவத்தத ரஹ்மா, அந்த அன்பையும் அந்த ரஹ்மத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருப்பதாகவும் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக தூரத்தில் கொண்டு போய் வைத்திருந்த நேரத்தில் அந்த சகோதர உறவுதான், நான் உங்களுக்கு பாலூட்டும் ஒரு தாயை கொண்டு வருகிறேன் என்று தன்னுடைய சகோதரனுக்கு தாயை மிக மிக ஹிக்மத்தாக, மிக புத்திசாலித்தனமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி நடந்து கொண்டதை குர்ஆன் நமக்கு ஒரு பாடமாக எடுத்து காண்பிக்கிறது. ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுடன் என்ன பாசத்துடன், என்ன விருப்பத்துடன், என்ன நுணுக்கத்துடன் நடந்து கொண்டாள் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டில் பால் குடிக்காமல் துடித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பம், எத்தனையோ தாய்மார்கள் வந்து பால் கொடுக்க முயற்சி செய்தும் யாருடைய பாலையும் கொடுக்காத நேரத்தில் சகோதரி அந்த இடத்துல தன்னுடைய சகோதர பாசத்தை வெளிப்படுத்தாமல், ஏன் வெளிப்படுத்தினால் அங்கு சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமாக இருந்தது, சகோதர பாசத்தை வெளிப்படுத்தாமல் அந்த உறவை காட்டிக்கொள்ளாமல் இந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய ஒரு தாயை நான் கொண்டு வருகிறேன் என்று தாயை குழந்தை பாலூட்ட வைத்த அந்த கதையையும் அல்லாஹ் சகோதர சகோதரிகளின் பாசம் என்பது என்ன என்பதை அல்லாஹ் விளங்க வைக்கும் பொழுது குர்ஆன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறான். மேலான சகோதரர்களை பெரியார்களே, இது போன்றுதான் ஒவ்வொரு கட்டமும் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு செய்த அநியாயத்தை குர்ஆன் நமக்கு எடுத்து காண்பிக்கும் பொழுது காபிலும் செய்த சண்டையில் காபில் தன்னுடைய சகோதரன் ஹாபீலை கொண்டுவிட்டு அந்த புதைக்க தெரியாமல் அந்த ஜனாசாவை எடுத்து என்ன செய்யலாம் என்று அவன் ஒரு பதறிக்கொண்டிருந்த அந்த காட்சியையும் அன்பு பாசம் இல்லாமல் போகும் பொழுது, துன்யாவுடைய மோகம் உள்ளத்தில் குடிகொள்ளும் பொழுது, சகோதர பாசம் என்பதை என்னென்று காண மாட்டாரே, அதை யாராக இருந்தாலும் அது பொருள்படுத்துவதில்லை என்பதையும் குர்ஆன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஒருபுறம் சகோதர பாசம் வந்துச்சுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும்னா, உலகத்துல எந்த ஒரு சகோதரரும் தன்னுடைய சகோதரருக்கு இப்படியான ஒரு விஷயத்தை செய்ததே கிடையாது இதுவரைக்கும். யாரு செய்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் இடத்துல துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய சகோதரனை ஒரு நபியாக ஆக்கு. தன்னுடைய சகோதரனை நபியாக கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய சகோதரனை நபியாக மாற்றிக் கொடுத்தார். சகோதர பாசம் என்றால் இப்படிதான் இருக்கணும். அது கெட்டு போனால் காபில் காபிலுடைய நிலைமைதான் ஏற்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கிறார். நல்லதாக இருக்கும் பொழுது அதனுடைய நிலைப்பாடு என்ன, அது கெட்டு போகும் பொழுது அதனுடைய நிலைப்பாடு என்ன? சகோதர சகோதரியாக இருக்கும் பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு குமர்கள், தகப்பனோ சுமை இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு குமர்களும் எந்த அளவு பத்தினித்தனமாக, எந்த அளவு பக்குவமாக, எந்த அளவு சகோதரிகளுக்கு மத்தியில் ஒரு விட்டுக் கொடுக்கும் தாராள தன்மையுடன் நடந்து கொண்டார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு கோடிட்டு காண்பிக்கின்றது. சகோதரிகள் இந்த பாசத்துடன் தான் வாழ வேண்டும், சகோதரர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், கணவன் மனைவி என்பதை அதை இந்த அளவுக்கு உறவுள்ளதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு மிக அழகாக கோடிட்டு காண்பிக்கிறது. அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு பெண் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றால், ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு ஒரு வாழ்க்கையில் ஆக பிரதானமான அம்சமாக இருக்கிறது. ஒரு பெண் தாயாக இருக்கும் பொழுது அவருடைய பொறுப்புகள், அவருடைய பாசம், அவருடைய வழிகாட்டல், அந்த தாயாக இருந்து கொண்ட அந்த தாய்மை, இவையெல்லாம் ஒரு பிரதானமான அம்சம். இஸ்லாம் ஒரு தாயாக இருந்து ஒரு பெண் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டுகிறது. ஒரு பெண் மனைவியாக இருக்கும் பொழுது அவளுடைய அந்த நிலைப்பாடு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை அடைகிறது. அந்த நேரத்தில் அந்த மனைவி எடுக்க வேண்டிய அந்த அந்த நிலைப்பாட்டையும் நமக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டியிருக்கிறார். ஒரு சகோதரியாக ஒரு மகளாக இருக்கும் பொழுது அது எந்த எந்த அமைப்பில் இருக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவுடைய நிலையில் ஒட்டக குடல் போடப்பட்டு அவர்களால் அதை அகற்றிக் கொள்ள முடியாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் செய்தி ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காதுக்கு எத்திய பொழுது ஓடி வந்து தகப்பனுடைய அந்த முதுகில் இருந்து அந்த ஒட்டக குடலை நகர்த்திவிட்டு துடித்து அழுகிறார்கள். ஃபாத்திமா அவர்களுடைய அழுகையை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தபகி யா ஃபாத்திமா, அழுக வேண்டாம் என்னுடைய மகளே, லா யபகா அலா வஜ்ஹில் அர்தி பைத்து மதரின் வலா வவரின் இல்லா அதுஹலல்லாஹுல் இஸ்லாம். ஒரு நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறது, அல்லாஹ் ஒரு கிராமத்தையோ நகரத்தையோ ஒரு கூடாரத்தையோ ஒரு கட்டிடத்தையோ இஸ்லாம் இல்லாமல் விடமாட்டான். மகளே அழுக வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆறுதல் வார்த்தை சொன்னது. நம்முடைய சக்ராத் நேரம் இதோ என்னுடைய ரூஹ் பிரியம் கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் அவர்களுடைய ரூஹ் பிரிந்து விடுமோ என்று தெரியாது. அது திங்கட்கிழமைக்கு ஒரு முதல் நாளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தந்தையை சேமம் விசாரிப்பதற்கு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் அமர்ந்திருக்க அந்த மகள் தன்னுடைய தகப்பனின் அந்த பாசத்தை, ஏன் தன்னோடு இருந்த சகோதரிகள் மூவரும் இறந்து விட்டார்கள், ருக்கையா, உம்மு குல்சூம், மரியம், ருக்கையா, உம்மு குல்சூம், ஜெய்னப், ஜெய்னப் மூத்த சகோதரி, அவர்களும் இறந்து விட்டார்கள். ருக்கையாவும் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை முடித்தவர்கள் இறந்து விட்டார்கள். உம்மு குல்சூம் இரண்டாம் தரமாக ஹஜ்ரத் உஸ்மான் முடித்துக் கொண்டவர்கள், அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். இறுதியாக உள்ளது ஒரே மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த மகளை கண்டவுடன் சக்கராத்து நேரத்தில் தகப்பனுடைய பாசம், தகப்பனுடைய அன்பு, தகப்பன் தன்னுடைய மகளுக்கு காட்டும் அந்த அந்த பாசத்தை நபியவர்கள் வெளிப்படுத்துவதுடன் மார்க்க விஷயத்தையும் அங்கே நபியவர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய என்ன நிலையில் இருந்தாலும் தன்னுடைய மகளுக்கே என்ன வழிகாட்ட வேண்டும், என்ன வசியத்து சொல்லிவிட்டு செல்ல வேண்டும், என்ன அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைக்கு பாசம் இருந்தாலும் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் என்ன வளர்க்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு அழகாக எடுத்து காண்பிக்கிறது. நபியவர்கள் அந்த குழந்தையை பக்கத்தில் அழைத்து, மகளே நான் ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா முகம் அப்படியே வாடி, கண்களில் கண்ணீர் வடிந்து, அவர்கள் அந்த அந்த நிலைமை அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை அடைந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து மகளை திரும்ப அழைத்து இன்னும் சில வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை சொல்ல அவர்களுடைய முகத்தில் சிரிப்பு வந்தது, அவர்களுடைய அந்த முக நிலைமை மாறிவிட்டது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சந்தர்ப்பங்களில் அதை கேட்ட பொழுது அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கொஞ்சம் காலம் கடந்ததற்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தாயார் ஹஜ்ரத் ஆயிஷா, மகளே என்னம்மா நீங்களும் தந்தையும் அன்று பேசிக்கொண்டு அழுகவும் சிரிக்கும் அந்த காட்சியை நான் கண்டனே என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னது, வீரான சகோதரர்களே, இது யாராலும் சகிக்க கூடியதொன்றல்ல. நபி அவர்கள் என்னுடைய காதில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன். ஒரு மகள், அவன் ஒரு சின்ன வயதில் உள்ள மகள், அந்த மகளுக்கு சகோதரிகளும் இல்லை, தாயும் இல்லை, உள்ளது தந்தை மாத்திரம்தான். அவன் ஒரு நபியாக இருந்து கொண்டிருக்கும் அந்த தந்தை, நானும் உன்னை விட்டு பிரிய போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த கட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த மகளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல, மகளே, நான் துனியா விட்டு பிரிந்து விட்டாலும் நீ கவலைப்படுறதுக்கு இல்ல, நீதான் என்ன முதலாவது சந்திக்க போகிறா என்று இரண்டாவது ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். என்ன, நான் துனியா விட்டு பிரிந்து போனாலும் என்ன வந்து சந்திக்க போறது நீதான் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். இதுதான் நான் பேசிக்கொண்ட ரகசியம் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஃபாத்திமா முன்வைத்தார்கள். ஆக ஒரு குழந்தையுடைய பாசம் எப்படி இருக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், அந்த குழந்தையிலிருந்து என்ன எதிர்பார்க்கணும், அந்த குழந்தை எதை செய்தா சந்தோஷப்படணும், அந்த குழந்தை தவறானது செய்தா எப்படி வழிகாட்டணும், இது ஒரு தகப்பனுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அதிலும் பிரதானமாக பெண் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அதுக்கு பாசம், அன்பு, நேசம், உறவு இவைகள் எல்லாம் காட்டுவதோடு அந்த குழந்தையை சரியான வழியில நடத்துவதை இது அனைத்தும் ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேல சகோதரர்களை பெரியார்களே, தகப்பனும் தாயும் காட்டும் அந்த வழிதான் அந்த குழந்தையுடைய எதிர்காலமாக அமையும். தாயும் தந்தையும் காட்டும் வழிதான் அந்த குழந்தையுடைய ஈமானாக அமையும். தாயும் தந்தையும் கொடுக்கும் பாடம்தான் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தின் அது பாடமாக அமையும். இந்த கட்டத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொருவரும் இதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். குர்ஆனுடைய, ஹதீஸுடைய, நபியுடைய, சஹாபாக்களுடைய, நல்லடியார்களுடைய வரலாறுகளை முன்வைத்து ஒரு தாய் எப்படி வாழ்ந்திருக்கிறாள், ஒரு தாய் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனைவி எப்படி வாழ்ந்திருக்கிறாள், ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும், ஒரு சகோதரி எப்படி வாழ்ந்திருக்கிறார், ஒரு சகோதரி எப்படி வாழ வேண்டும், ஒரு மகள் எப்படி வாழ்ந்திருக்கிறார், ஒரு மகள் எப்படி வாழ வேண்டும் என்ற இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வது ஒரு பிரதானமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் தவறிழைத்தால் நாம் அந்த குழந்தைக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த மனைவிக்கு, அந்த தாய்க்கு நாம் கொடுக்கும் ஒரு தவறான பாடமாக அமைந்து விடுகிறது. அதனால மேலான சகோதரர்களை பிரியார்களே, இஸ்லாம் இந்த இந்த ஒரு அடிப்படையை எதிர்பார்க்கிறது. தாயே உன்னுடைய பொறுப்பு என்ன, சகோதரியே உன்னுடைய பொறுப்பு என்ன, மகளே உன்னுடைய பொறுப்பு என்ன, மனைவியே உன்னுடைய பொறுப்பு என்ன, அல்லாஹ்வுடைய ஏவல் என்ன, ரசூலுடைய வழிகாட்டல் என்ன என்பதை எடுத்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெண்களையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆண்கள் எப்படி கடமைகளை நிறைவேற்றுவதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ, ஒரு ஆண் ஈமான் உள்ளவராக, ஒரு ஆண் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவராக, ஒரு ஆண் நல்ல பண்புள்ளவராக, ஒரு ஆண் நல்ல கலாச்சாரத்தில் உள்ளவராக, ஒரு ஆண் நல்ல கொடுக்கல் வாங்கல் உள்ளவராக இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்கிறதோ பெண்ணிடத்திலும் இதே அடிப்படையை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஒரு பெண் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்ச பயம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் ஆகரத்துடைய சிந்தனை உள்ளவராக எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய உள்ளச்சமும் பயமும் அல்லாஹ்வுடைய தொடர்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு உதாரணம் தேவைப்படும் பொழுதே சூரா மரியம், மரியம் உடைய சூரத்தை படிங்கள், படித்துக் கொடுங்கள், உங்களுடைய குழந்தையுடைய உள்ளத்தில் இந்த சூரத்தை பதியலையுங்கள் என்று குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிரமத்துக்கு மத்தியில், ஒரு தியாகத்துக்கு பின்னால், ஒரு தாயும் தந்தையும் ஒரு எதிர்பார்ப்புக்கு பின்னால் பெற்றெடுத்த குழந்தைதான் மரியம். மரியம் என்று லேசாக பேர் வைக்கிறது மாத்திரமல்ல, குர்ஆனில் எந்த ஒரு பெண்ணுடைய பெயரையும் சொல்லாத அல்லாஹ் மரியம் என்ற ஒரு சூரத்தையே வைத்திருக்கிறார். அந்த சூரத்தில் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் மிக அழகாக வர்ணித்திருக்கிறது. அவர்களுடைய கற்பை அவர்கள் எப்படி பாதுகாத்துக் கொண்டார்கள், அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அல்லாஹ் தஆலா அந்த இம்ராத்தோ மரியம், மரியம் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இம்ரானுடைய மகள் மரியம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் வர்ணிக்கிறான். அவர்களை அல்லாஹ் இந்த அடிப்படையில் புகழ்ந்திருக்கிறான். ஒரு பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை அவருடைய உள்ளச்சத்தை அல்லாவுடன் அவர்களுக்கு இருந்த தொடர்பை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே, இது ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சஹாபி பெண்மணி இருந்தார்கள் மதீனாவில், அவருடைய பெயர் உம்மு சுலைம். அவருடைய கணவன், இந்த தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால், இவள் ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டால், இவள் ஒரு மதம் மாறிவிட்டால் என்ற ஒரே காரணத்தினால் மனைவியை விட்டு பிரிந்தார். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7-8 வயது குழந்தை, ஒரு ஆண் குழந்தைய விட்டுட்டு மனைவியும் விட்டுட்டு அவர் ஊர் கடந்து சென்று விட்டார். அவர் ஊர் கடந்து சென்று அங்கே ஒரு கட்டத்தில் அவர் கொல்லப்பட்டு மறைத்து விட்டார். இந்த பெண் தனிமையில், அவருடைய பெயர் உம்மு சுலைம், அவள் பெற்றெடுத்த குழந்தையுடைய பெயர் அனஸ், இவர் ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாக்கு இஸ்லாம் பரவி வருகிறது, இஸ்லாமிய செய்தி மதீனாக்கு வந்து சேருகிறது. சஹாபாக்கள் 6 பேர், 12 பேர், 72 பேர் மக்காவுக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் அல்லாஹ் இந்த பெண்ணுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கிறார். இந்த பெண் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தவுடன் கணவன் இவளை விட்டு பிரிந்து விட்டார். இப்ப இந்த பெண் ஒரு விதவையாக, ஒரு சின்ன கைப்பட, ஒரு சின்ன பையனோடு இருக்கிறதே மதீனா வாசிகளுக்கு தெரியும். ஒரு காபிர் அபு தல்ஹா, அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த பெண்ணுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன சொல்கிறார்? உம்மு சுலைம், உன்னை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன். சகோதரர்களே, ஒரு பெண்ணுடைய ஈமான் பறிப்போகக்கூடிய கட்டம், ஒரு பெண்ணுடைய கற்பு பறிப்போகக்கூடிய கட்டம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பறிப்போகக்கூடிய கட்டம் பொருளாதார நெருக்கடி தான். ஈமான் இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உள்ளட்சம் இல்லை என்றால், பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது எதையும் கொடுத்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு இந்த பெண் தள்ளப்படுகிறார். அந்த நிலைப்பாடு இந்த உம்மு சுலைமுக்கு ஏற்பட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், அது ஆரம்ப கட்டம், இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம். ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதம், எங்களை போல பௌத்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல படிப்பில, சிறுபான்மையினர்களோட வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல பாடம். அதனால அந்த தாய் சொன்ன பதில், இதோ என்னுடைய ஈமான், உன்னுடைய குஃபர், நீ ஒரு காஃபிர், நான் ஒரு முஸ்லிம், எங்க ரெண்டு பேரையும் இதே நிலைமையில ஒன்று சேர்க்கிறது என்றா, அது நீரையும் நெருப்பையும் ஒன்று சேர்ப்பது போன்று. நாங்கள் ரெண்டு பேரும் இந்த நிலையில ஒரு நாளும் ஒன்று சேர முடியாது. நீ என்ன மனமுடிப்பதாக இருந்தால், நான் என்னுடைய உண்டையும் விட்டுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீ எனக்கு மகர் தர வேண்டிய தேவையில்லை. நான் உன்னை மகர் இல்லாமல், உன்னுடைய இஸ்லாத்தை மகராக வைத்து என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ முஸ்லீமாக வர வேண்டும். எந்த அளவுக்கு ஈமானுடைய உறுதி! ஒரு பெண் தன்னுடைய கஷ்டமான நேரத்திலும் தன்னுடைய ஈமானுடன் நிலையாக இருப்பது, அது எதிர்காலத்தில் பல கயிர்களை உண்டாக்குறது. இந்த சஹாபி, மிக நீண்ட நேரம் சொல்வதற்கில்லை, இந்த சஹாபியை பிற்காலத்தில் கடலில் சென்று ஷஹீதாக வைத்தால், இந்த தாயுடைய உறுதி, இந்த தாயுடைய ஈமான், இந்த தாயுடைய தக்குவா, இந்த தாயுடைய உள்ளச்சம், இந்த தாயுடைய ஆதரத்துடைய சிந்தனை, இந்த தாயுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம். இந்த அபு தல்ஹா அவர்கள் கடல்ல பிரயாணம் செய்து போகும் பொழுது குழந்தைகள் எல்லாம் வந்து நிறுத்தி, தந்தையே நீங்க ஏன் வெளியாக போறீங்க, நீங்க ஒரு நாளும் போகக்கூடாது என்று தடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த அபு தல்ஹா சொல்கிறார், என் அன்பு குழந்தைகளே, இந்த விஷயத்துல மாத்திரம் எனக்கு தடையாக இருக்காதீங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில போகதான் வேணும் என்று கடல் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது வஃபாத் ஆகிவிட்டார்கள். 7 நாட்களாக அவர்களுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு கடலோரம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த உடம்புல எந்த விதமான பாதகமும் ஏற்படவில்லை. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஹும் மின் ரப்பிஹிம் யுர்சகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்களை மரணித்து விட்டவர்கள் என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹ் அவர்களை குணமூட்டிக் கொண்டிருக்கிறான். 7 நாட்களுக்கு பிறகு கடலோரத்துக்கு கொண்டார்கள். அவர்களுடைய உடம்பில் எந்த மாற்றம் இருக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை நசீபாக்கினான். மேலான சகோதரர்களை பெரியார்களே, இந்த தாய் எல்லா கட்டத்திலும் மிக உறுதியாக இருந்த காரணத்தினால் தன்னுடைய 10 மகனை நபியிடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த மகனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு தைரியத்தையும், எந்த அளவுக்கு திறமையையும், எந்த அளவுக்கு நீண்ட ஆயுளையும், எந்த அளவுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தார் என்று சொன்னால், 100 மேற்பட்ட குழந்தைகளை பெற்று 100 அதிகமான வருஷங்களை வாழ்ந்து செல்வத்திலும் அறிவிலும் உலகத்துடைய தீனை பரப்புவதிலும் சிறந்த ஒரு குழந்தையாக ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். நபியுடைய துஆவை பெற்றுக் கொண்டார்கள்.
ஒரு தாயுடைய பார்வை என்னதாக இருக்கணும்னா என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்கணும். ஒரு தாயுடைய உள்ளத்துல துனியாதான் நிரம்பிருந்தா அல்லாஹ் அதை பயங்கரமாக எச்சரிக்கை செய்கிறான். நபியுடைய மனைமார்களை பார்த்து அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாப்ல சொல்கிறான், மனைமார்களே உங்களுடைய உள்ளத்தில் துன்யாவுடைய மோகம் இருக்கும் என்றால் வாருங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். என்ன தருகிறேன்? தலாக்கை தருகிறேன், விவாகரத்தை தருகிறேன், விடுதலை தருகிறேன், நிரந்தர விடுதலை தருகிறேன். மனைமார்களுக்கு சொல்லி இக்காலத்தும் இக்காலத்து பெண்களுக்கும் அல்லாஹ் பாடமாக சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹையும் துனியாவையும் ஒன்று சேர்க்கக்கூடாது, அது முடியாது. அப்படி இருந்தால் ஒரு நாளும் ஈடேற்றம் பெற முடியாது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் இந்த தீனுடைய பாடத்தை கற்பித்துக் கொடுத்தார்களோ அவர்கள் சிறந்தவர்களாக, அவர்கள் முன்மாதிரி உள்ளவர்களாக, அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக, அவர்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். உம்மு சுலைமுடைய உள்ளத்துல இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து யாழ்லா ஏந்த குழந்தைக்கு நல்ல அறிவை, ஏந்த குழந்தைக்கு நல்ல சூழலை, ஏந்த குழந்தைக்கு நல்லடியார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுக்க வேண்டும் என்றதுதான் அந்த தாயுடைய உள்ளத்தில் ஆரம்பத்திலிருந்து பண்ணியிருந்தது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையுடன் நெருப்புல போடப்படுவதற்குரிய கட்டம் வருகிறது. ஒரு அநியாயக்கார அரசன் தாயையும் குழந்தையையும் நெருப்புடைய கிடங்கில போடத்துக்கு ஆயத்தமாகிறான். அந்த நேரத்தில் இந்த தாய் தன்னுடைய குழந்தை பாசத்தின் காரணத்தினால குழந்தையை பார்த்து அழுகிறாள். அப்பொழுது அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி அந்த குழந்தையை பேச வைக்கிறான். அந்த குழந்தை பேசுகிறது, தாயை அழுகாதே, இது நெருப்பல்ல, இது சொர்க்கத்தின் பூஞ்சோலை. யார் சொல்றது? குழந்தை சொல்றது. அல்லாஹ் குழந்தையே பேச வைக்கிறார். ஏ கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய தாய்மார்களே, இந்த பாடம் உங்களுக்கு பாடமாக இருக்கட்டும், இந்த படிப்பினை உங்களுக்கு படிப்பினையாக இருக்கட்டும், இந்த குழந்தையுடைய இந்த வார்த்தை உங்களுடைய காதை எட்டும் பொழுதே உங்களுடைய உள்ளம் மாறட்டும் என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தையை பேச வைச்சார். குழந்தை பேசிட்டு போகுது, இந்த நெருப்பில் இந்த சொர்க்கத்தின் பூஞ்சோலை. இதை பார்த்து வியப்படைந்த அந்த தாய் அந்த குழந்தைய இரண்டாவது முறை பார்க்கும் பொழுது குழந்தை சொல்லுது, தாயே தயப்படாதீங்க, இது சொர்க்கத்தின் பூச்சோலை, குலுங்கி இருக்கிறீங்க. இதே போல ஒரு சம்பவம் சரியான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலிட்டுக் கொண்டிருக்கிறாள். ஒரு அழகான நல்ல தோற்றம் உள்ள ஒரு அரசன் முன்னால கொண்டு போய் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யாருடைய உள்ளத்திலையும் ஒரு தாயுடைய உள்ளத்தில என்ன வரும்? நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, நிம்மதியான சந்தோஷமான வெளிப்படையான தோற்றங்களை பார்க்கும் பொழுது அது போன்றுதான் என்னுடைய குழந்தை வர வேண்டும் என்ற ஆசை இயற்கையாக யாருடைய உள்ளத்திலும் வருகின்ற. அந்த தாய் சொன்னாய், அல்லா இந்த அரசனை போல இந்த புள்ளை ஆக்கி, அல்லா அந்த குழந்தையில பால் குடிக்கிற தண்ணி பாட்டி வச்சுட்டு அந்த குழந்தையை பேச வைக்கிறான். அந்த குழந்தை சொல்லுது, யா அல்லா என்ன அப்படி ஆக்கிறாத, தாய் வியப்படுகிறார், குழந்தை பேசுது. அல்லா திரும்ப அந்த குழந்தை பால் குடிச்சு கொண்டிருக்க இன்னொரு ஒரு பெண்ணை ரோட்ல அடிச்சு இழுத்து மக்கள் நோயில செஞ்சு அவர்களை கொண்டு போகும் பொழுது அல்லா என் பிள்ளை எப்படி ஆக்கிறாரு என்று தாய் கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது, அல்லா என்ன இப்படி ஆக்குவே. மேலான சகோதரர்களே, இது கதை அல்ல, சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கும் உண்மையான வரலாறுகள். நபி அவர்கள் நமக்கு சொன்ன பாடம் சொன்னார்கள். அந்த குழந்தைய தாய் திரும்ப கேட்கிற, மகளே நீ என்ன சொல்றா? இல்ல தாயே, நீ முதலாவது சொன்னவன் இருக்கிறானே, அவன் நேர்மையானவன் இல்ல, அவனும் அநியாயக்காரன். வெளிப்படையாக அநியாயக்காரர்களை பார்த்து மக்கள் ரசிக்கிறாங்க. நீ எனக்கு துவா செஞ்சா அந்த அநியாயக்காரனை போல ஆகண்டே, தாய் அப்படியான துவா ஒரு போதும் செய்யக்கூடாது. நீ என்ன வளர்த்தது, என்ன வளர்க்கிறது, எனக்கு பால் ஊற்றுறது, உலகத்தில் ஒரு அநியாயக்காரனை பார்க்கிறா? ஒருபோதும் உன்னுடைய உள்ளத்தில் அப்படி இல்ல. நீ வெளிப்படைய பார்த்து அப்படி நினைக்கிறா, தாயே அநியாயக்காரனாக நான் வாழ விரும்பல. நீ இரண்டாவது கேட்டது யார் தெரியுமா? அவன் அநியாயம் செய்யப்பட்டவன், தாவத்துல் மகளும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. யல்லா என்ன அநியாயம் செய்யப்பட்டவனாக நீ ஆக்கலாம், அநியாயம் செய்யக்கூடியவனாக ஆக்காதே என்பதுதான் அங்கு கேட்கப்பட்ட ஆக பிரதானமான துவாவாக இருக்கிறது. அதனால் சகோதரர்களே, பெரியார்களே, நான் இன்று சொல்ல விரும்பியது, ஒரு பெண் வாழ்க்கையில கணவனுடைய, தகப்பனுடைய, சகோதரனுடைய ஒரு பங்காளியாக இருக்கிறாள். இந்த குழந்தைய நீங்க வளர்த்து எடுக்கிற முறைதான், நீங்க கொடுக்கக்கூடிய பாடம் தான், நீங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் அந்த குழந்தை எதிர்காலத்தை அடைகிறது. நீங்க ஒரு தகப்பனாக இருந்து என்னுடைய மகளுக்கு நான் என்ன கொடுக்கணும் என்று இந்த சம்பவங்களை, இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை வச்சு எடுத்து பாருங்க. உங்களுடைய பொறுப்பில் உங்களுக்கு அல்லாஹ் மூணு குழந்தைகளை தந்து, உங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு பெண்களை தந்து, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெண்ணை தந்து, நீங்க ஒழுக்கமாக நல்ல முறையில வளர்த்தெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சொர்க்கத்துக்கு காரணமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைய பெற்றெடுத்தா அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பெண் குழந்தைய சரியாக வளர்த்தா அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழிகாட்டல். எங்களுடைய மார்க்கம் எப்படிதான் நமக்கு பாடத்தை கற்றுத்து தந்திருக்கிறது. ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? இத புஷ்ராஹதுஹும் பில் உன்சா வல் வஜ்ஹு முஸ்வத்தன் ஹுவ கரீம் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ர பி. ஒரு பெண் குழந்தை கிடைச்சிட்டா இது உயிரோட புதைக்கிறதா என்ன செய்யறது என்று அவர்களுடைய முகம் மாடிவிடும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இன்றே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு அந்த பெண் குழந்தையுடைய பாக்கியம் தரும் பொழுது நாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதே ஆக பிரதானமான ஒரு அம்சம். நான் ஓதினே சூரத்துல் பக்ராவுடைய குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில ஆயத்துக்கள், அதில் அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வா இவர்கள் இருவரையும் பார்த்து கேட்கிறார்கள், அலம் அன்ஹக்குமா மின் தில்க்குமுல் ஷஜரா, அந்த மரத்தில் இருந்தவங்க ரெண்டு பேரையும் நான் தடுக்கலையா? வாக்குல்லக்குமா இன்ன ஷைத்தான் அல்லக்குமா அதுவும் மீன், ஷைத்தான் மிக வெட்ட வெளிச்சமான பகைவன் என்று உங்களுக்கு நான் சொல்லலையா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கேட்கிறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறந்த இடத்துல சொல்லும் பொழுது வக்குல்லா யா ஆதம் ஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா வக்குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஃப்துமா வ லா தக்ரபா ஹாதி ஷஜரத ஃபதகூன மின அஸ்ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா ஆதம் ஹவ்வாவுக்கு இந்த இடத்துல சொல்லி காண்பித்தான், நீங்கள் இருவரும் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம், கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை, மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வல தக்ரபு ஸினா ஸினாவை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஸினாவுக்கு நீங்க பக்கமும் போக வேண்டாம் என்று அல்லாஹ் தடுக்கிறான். அதுகொண்டுதான் மரத்துக்கு பக்கத்துக்கும் நீங்க போக கூடாது, நீங்க சொர்க்கத்தில் நல்ல சாப்பிடுங்க, எந்த களைப்பும் இல்லாமல் எந்த சிரமம் இல்லாமல் இருக்கலாமே. ஒரு பெண்ணுடைய உருவத்தை எடுத்து வந்து கணவனையோ தாயையோ சகோதரையோ கெடுப்பதற்கு ஷைத்தான் உருவெடுப்பான். அந்த நேரத்தில் ஒரு கணவன், ஒரு சகோதரன், ஒரு தாய் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது சஹாபாக்கள் மூலமாக நமக்கு தந்த ஒரு முக்கியமான பாடம். ஒரு தாய் மகனை பார்த்து சத்தியம் செய்தால், மகனே நான் இன்று சாக போகிறேன், எப்படி சாக போகிறேன்னு சொன்னா, நான் இந்த வெயிலில் நின்று 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 உனக்கே ஒரு கேவலத்தை எடுத்து தர போகிறேன். அது என்ன தாய்? இல்ல, நீ முஸ்லீமாக இருக்கிறாய், நீ ஈமான் கொண்டிருக்கிறாய், அதனால நான் என்னை கொலை செய்து கொள்ள போகிறேன், உனக்கு ஒரு இழிவு பேர் கிடைக்க வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கமும் வைராக்கியமும், அதுக்காக வேண்டி வெயில போய் நின்று கொண்டான், நிழல்ல இருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டான், சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிட்டான், எதையுமே செய்ய மாட்டேன் என்று தாய் சத்தியம் செஞ்சுட்டான். இப்ப இந்த சஹாபி சாத் இப்னு அபி வக்காஸ் அவளுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. இந்த தாயுடைய உயிர் ஒரு பக்கம், இஸ்லாம் என்ற தீன் மறுபக்கம், நான் எதை தெரிவு செய்வது என்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இறுதி முடிவுக்கு வந்தார்கள், தாயே உன்னை போல நூறு உயிர் போனாலும் நான் இந்த மார்க்கத்தை விடமாட்டேன். சுபஹானல்லாஹ், இது சொல்லுவான் அவளுடைய உள்ளம் மாறிவிட்டது, அவள் சத்தியத்தை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். இதுதான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அபுபக்கர் எல்லாரும் தன்னுடைய மகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மகன் சொன்னான், வாப்பா பத்ர் யுத்தத்துல இந்த வாளுக்கு கீழே நீங்க வந்தீங்க, ஆனா வாப்பான்ற ஒரே காரணத்தினாலதான் நான் உங்களை வெட்டாம விட்டுட்டேன். அவர் சொன்னாங்க, மகனே அன்றைய தினம் நீ எதிரியாக இருந்தாய், இந்த வாளுக்கு கீழே வந்திருந்தா நீ மகன் என்பதை நான் பார்த்திருக்க மாட்டேன், நான் ஒரே வெட்டாக உன்னை களத்தை வெட்டிருப்பேன். இதுதான் ஈமான், இதுதான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதை ஒரு பாடமாக எங்களுடைய தாய், எங்களுடைய மனைவி அவருடைய உள்ளத்தினால பதிய வைக்கணும். அது பதிய வைக்கல என்று சொன்னா பெரும் அபாயம் ஏற்படும். ஹதரத் ஆதம் ஹவ்வா இவர்கள் இருவரும் சொன்னதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காலா ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇல் லம் தஃஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாம் எங்கள் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், நீ மன்னிக்காவிட்டால் நாம் பெரும் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று இருவரும் தௌபா செய்தார்கள். மேலான சகோதரர்களே, ஒன்று இருக்குது, துனியாவுடைய வாழ்க்கையில ஒரு தவறை செய்துட்டு அவர்கள் வருந்தி அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறது. ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்கிறான். அதனால அவர்கள் இருவரும் அதிலிருந்து விடுவித்தார்கள், தன்னை வருந்தினார்கள், தௌபா செய்தார்கள், செய்ய மாட்டோம் என்று உறுதி கொண்டார்கள். அதனால அல்லாஹ் அவர்களை நமக்கு இந்த துனியால கொண்டு ஒரு அழகான பாடமாக, ஆதம் ஹவ்வாவை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கடைசியில வரக்கூடிய ஒரு சூரத்தாக ஒரு சூரத் இறக்கியிருக்கிறான். அதுக்கு சூரத் தப்பத்தியதா அபீல் ஹபிவதம் மாதரால் மாலுமாக்கசம் சேஸ்லா நாரம் தாத்தல் ஹப் வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீஜிதிஹா ஹப்லும் மின் மஸத் என்று அல்லாஹ் இங்கேயும் ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் சொர்க்கத்தில் ஒன்று செஞ்சாங்க, துனியாவுக்கு வந்து வருந்து தௌபா செய்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாங்க. இவர்களோ துனியாவில் வாழ்ந்தார்கள், தவறு செய்தார்கள், தவறு அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. ஆனா தவற உணர்ந்து கொள்ளாமல் சதா எதிர்ப்புலையும் வலிக்கத்திலையும் தவறுகளையுமே வாழ்ந்து வந்தார்கள். இந்த பெண் உம்மு ஜமீல் அர்வா என்று அழைக்கப்படக்கூடியவள், அபூலஹபுடைய மனைவி, எப்பொழுதுமே தீங்கு தான் படிச்சு கொடுப்பான். கணவனுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது தவறு, பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கிறது தவறு, தன்னுடைய குடும்பத்துக்கும் சொல்லிக் கொடுக்கிறது தவறு, நபிக்கும் செய்ய தூண்டுறது தவறு. அல்லாஹ் தஆலா சொல்றா, கெட்டவளாக ஒரு பெண் மாறிட்டா குடும்பத்தையே அழிச்சிடுவா, நாசமாக்கிடுவா, குழந்தைகளை பறி கொடுத்துருவா. தப்பத்தியதா அபீல் ஹபிவதம் அபுலஹபின் இரு கைகளும் அதை நாசத்தில் ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனும் அவனுடைய அந்த செல்வமும் அவனுடைய செல்வமும் அவன் சம்பளித்ததும் அவனுக்கு எந்த பிரதிபலனும் அளிக்கவில்லை. செல்வமும் அவனுடைய குழந்தைகளும் அவனுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. இதே நேரத்தில் பதிலுடைய யுத்தம் முடியுது. கொஞ்ச காலம் போகல, அபுல் அகப் செத்து கிடக்கிறான், வீட்டுக்குள்ள பணமாக கிடக்கிறான். மகனும் போகல, அவனுடைய பிணத்தை தூக்க, மகனும் போகல, அவனுடைய பிணத்தை தூக்க, வேலைக்கு ஆள் வச்சு தடியெடுத்து அவனுடைய பணத்தை தூக்கி மலையிலிருந்து கீழே போட்டார்கள். அல்லாஹ் சொன்னது மிச்ச நாள் போக இல்லை. அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண் வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னா, கோல் மூட்டக்கூடியவள், வரவு கட்டைகளை சுமந்து கொண்டு வரக்கூடியவள். விரவு கட்டுறதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இங்க சொல்றது, விரவு எடுக்கிறது என்னதுக்கு, நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு. கோல் மூற்ற பழக்கம் இருக்குதே, அது நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு சமம். குடும்பத்தை கெடுக்கும், குடிய கெடுக்கும், ஊரை கெடுக்கும், பள்ளிய கெடுக்கும், நகரத்தை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும், அனைத்தும் கெடுக்கும். கோல் மூட்டக்கூடியது அப்படிப்பட்ட பொல்லாத நோய் அது. இந்த அபூ லஹபுடைய மனைவிக்கு இருந்த நோய் அல்லாஹ் யாரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. யார் கோல் மூட்டக்கூடியவர்களாக இருப்பார்களோ குடி கெடுப்பார்கள், குடும்பத்தை கெடுப்பார்கள், அதே எல்லா வகையான பிளவையும் ஏற்படுத்துவார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் நெருப்பு கட்டையை சுமந்து கொண்டு போகக்கூடியவள் அவளையும் அவளும் அவனும் இருவரும் எரியும் நெருப்புலதான் போய் விழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பாடமாக எடுத்து காண்பிக்கிறார். அதனால மேலான சகோதரர்களே, நான் சூரத்துல் பக்ரால இருந்தும் 30 ஜூஸ் கடைசியில் இருந்தும் 2 ஆயத்துகளை தெரிவு செய்தேன். ஒன்று ஆதம் ஹவ்வா, இரண்டாவது அபுலஹப் உம்மு ஜமீல். ஆதம் ஹவ்வா அவர்களாலும் ஷைத்தானுடைய அந்த ஊசலாக்கத்தினால் ஒன்று நடந்தது. ஆனா அல்லாஹ் அந்த பார்வையை திறந்த உடனே தௌபா செய்தார்கள், வருந்தினார்கள், செய்ய மாட்டோம் என்று உறுதி கொண்டார்கள். அல்லாஹ்வும் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை இன்னஹு வத் தவ்வாபுர் ரஹீம். மேல் சொன்ன வார்த்தைகளை, ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம் என்று வருந்தி அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து கொண்டார்கள், மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனா இவனோ, இவனுடைய குடும்பமோ, இவனுடைய மனைவியோ, இவனுடைய குழந்தைகளோ அந்த பாக்கியத்தை பெறவில்லை. அதனால் இவர்கள் அழியலாகிவிட்டார்கள் என்று குர்ஆன் மிக அழகாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆரம்பமும் இறுதியும், ஆரம்பத்தில் தௌபா செய்தவர்களுடைய முன்மாதிரி, இதுல வலிக்கெட்டவர்களுடைய அந்த வலிக்கெடுதலின் அந்த உதாரணம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அதனால் வேளாண் சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் பொழுது ஈமான் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, எடுத்து காட்டக்கூடிய முன்மாதிரி உள்ளவர்களாக எங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அதை அப்படி வளர்க்க வேண்டும். எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நாம் என்ன பாசத்தை வளர்க்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு தந்திருக்கிறதோ அந்த பாசத்தை நாம் ஊட்ட வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாளை கியாமத்து நாளையில் இது ஒரு பயங்கரவாத எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. துனியா சம்பாதிச்சு கொடுக்கிறது போல, துனியாவுடைய தேவைகளை கொடுக்கிறது போல, ஆகத்துடைய சிந்தனையும் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதை ஆக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கிறது. பெண்கள் ஆக முக்கியமானவர்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தா அவர்கள் நபிமார்களை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தீயவர்களாக மாறிட்டா நபிமார்களுக்கு நஞ்சூட்டக்கூடியவர்களாக மாறுவார்கள், நபிமார்களுக்கு சூனியம் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள், நபிமார்களுக்கு விஷம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அவர்கள் சிறந்தவர்களாக ஆகிவிட்டா அவர்களுக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது. அவர்கள் உலகத்தில் அவர்கள் எடுத்துக்காட்டாக இருப்பார்கள். ஒரு பெண் தவறிலேக்க நாடினார், நபியுடைய முடியெடுத்து முடிச்சு போட்டு போட்டு நபிக்கு சூரியம் செஞ்சவள் பெண் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபியுடைய சகராத்து நேரத்தை ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லி காண்பிக்கும் பொழுது சொன்னார்கள், நபியுடைய தொண்டக்குழி அப்படி சிவப்பு நிறமாக மாறியது. என்னென்று தெரியுமா? அந்த யகூதி பெண் நபிக்கு ஆட்டரைச்சில விஷத்தை கலந்து கொடுத்தா, அந்த விஷத்துடைய தாக்கம் தான் நபியுடைய தொண்டக்குழியை வந்து பிடிச்சது என்று சொன்னார்கள். அந்த பெண் நபி அவங்களுக்கு வந்து அன்பாக அழைச்சா, நபியுடைய உள்ளம் பாருங்க எவ்வளவு எவ்வளவு சுத்தமாக இருந்தது. ஒரு பெண் அழைக்கிறா, ஒரு யகூதி பெண் அழைக்கிறா, அது நான் தப்பாக என்னும் என்று நபி அவங்க என்ன இல்ல, வீட்டுக்கு போய் பார்த்தா ஆட்டரைச்சி ஆக்கி வச்சிருந்தாங்க. நபி அவங்க நல்ல விரும்பி சாப்பிடுதான் ஆடு, கையை போட்டு எடுத்து வாயில வச்சுட்டாங்க. சில சாபாக்கள் முந்தி சாப்பிட்டாங்க, ரெண்டு பேர் ஒரே இடத்துல அந்த அளவுக்கு விஷம் ஒரே மூத்தாயிட்டாங்க. நபி அவங்க வச்சதுதான் அந்த மாமிசத்தை அல்லாஹ் பேச வச்சான், நபியை சாப்பிடாதீங்க இதுல விஷம் கலந்திருக்குது. பெண் பொல்லாதவளாக மாறிட்டா நபிக்கும் விஷத்தை கலந்து கொடுத்துருவா, அதுக்கும் தயங்க மாட்டா. ஆனா ஒரு பெண் சிறந்தவளாக மாறிட்டா உலகத்துல அவள்தான் சிறந்தவளாக, அவள் நபிக்கு வழிகாட்டக்கூடியவளாக, நபிக்கு முன்மாதிரியானவளாக, நபியுடைய விஷயங்கள்ல எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பானவளாக மாறிவிடுவாள். அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளையும் சாலிஹான குழந்தையாக, எங்களுடைய மனைமார்களை தீனுள்ள மனைமார்களாக, எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய சகோதரிகளை பாசம் உள்ளவர்களாக, எங்களுடைய தாய்மார்களை அல்லாஹ்வுடைய உள்ளச்சம் ஆகரத்துடைய சிந்தனை அவருடைய ஞாபகம் எங்களுடைய தாய்மார்கள் தீனுள்ளவர்கள் தருவாயாக. எல்லா நிலையிலையும் எங்களை புறம் பேசுவதை விட்டும், கோல் மூட்டுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அபூலஹபுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட அழிவையில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து, ஆதம் ஹவ்வாவை போன்றே தௌபா உள்ள சமூகமாக, உள்ளச்சம் உள்ள சமூகமாக, எல்லாம் வருந்து நடக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்குவாயாக. வாஹிர தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.